ஹரிவோம், அனைவருக்கும் நமஸ்காரம். நாம ஸ்ரீமத் ரிபுகீதையினுடைய ஞான சாராம்ச அனுபவ சுருக்கத்துல 48 பாடல்கள் வரை பார்த்திருக்கிறோம். இதுல எல்லாமே மனதினுடைய இயல்புகள் சொல்லப்பட்டு, கூடவேயே அந்த பரஸ்வரூபத்திலவையே நிலைச்சு நிற்கிறதுக்கு நாம சதா முயற்சி பண்ணிண்டே இருக்கணும். அதனால மன விவகாரங்களுக்கு ஒரு வினாடி கூட ஒரு துளி கூட இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிண்டே வர்றார். அடுத்தது உலக நியதியை பத்தி அவர் வந்து பேசுறார். அதாவது அதனுடைய உண்மை சொரூபத்தினுடைய தன்மையை பத்தி சொல்லி, அந்த உண்மை சொரூபம் எதுவோ அதுலவையே நீ நிலைச்சு நிற்கணும் அப்படிங்கறத வலியுறுத்துறார். திரும்ப திரும்ப அவர் வலியுறுத்துறது எல்லாமே அந்த பரஸ்வரூபத்திலவையே நிக்கிறதுக்கு பழகு. ஏன்னா துளி மாறினாலும் மனம்ங்கிறது உலக விவகாரங்களுக்கு உள்ள போயிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாட்டு இருக்கணும். அந்த விஷயங்களை துளி கூட அனுமதிக்காதேன்னு சொல்றார். இப்போ 49வது பாடலை பார்க்கலாம். பலவிதமாய் ஜாதி என்ன, நீதி என்ன, பகுபுற்ற வர்ணாசிரம பேதம் என்ன, சலனமுறும் கர்மம் என்ன, கர்த்தா என்ன, சாதிக்கும் பலன் என்ன, சதசத் என்ன, கலக்கமுறும் காட்சி என்ன, காண்போன் என்ன, கருதிய பேதமெல்லாம் சுத்த பொய்யே, அலைவு பெறா பரபிரம்மம் ஒன்றே உண்மை, அதுதானே உன்னுடைய நிஜஸ்வரூபம். இந்த உலகத்துல கோடான கோடி ஜாதிகள் இருக்கு. அந்தந்த ஜாதிகளுக்கு ஏத்தபடியான மத வாரியாட்டு அவர்களும் மதங்களை பிரிச்சு வச்சுன்னு இருக்கிறா. இந்த மதங்களுக்கு ஏற்ற தெய்வ தெய்வங்கள்னு சொல்லி அந்த தெய்வ தெய்வதைகள் எல்லாம் ஒரு விஷயமாட்டு இருக்கு. அந்த தேவ தேவதைகளை அடைவதற்கு தேவையற்ற ஒரு நீதி முறைகள் எல்லாத்தையுமே வகுத்து, அதை சொல்லக்கூடிய ஆசிரம தர்மங்களை எல்லாம் வச்சுண்டு, சர்வசதா விவகாரங்களுக்கு உள்ளவையே ஈடுபடுத்தி கொண்டே இருக்கக்கூடிய புண்ணிய பாவ கர்மாக்களும், அந்த கர்மாக்களுக்கு கர்த்தான்னு ஒருத்தன் இருக்கிறான், அதாவது ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கிறான் கூடிய மனோமயக்கம், இது எல்லாம் விவகாரங்களுக்கு உள்ள கொண்டு போகிற விஷயம். அதனால இது எல்லாத்தையுமே சிந்தனை பண்ணவே வேண்டாம்னு சொல்றார். இந்த மனோமயக்கத்துல இருக்கிறது எல்லாமே ஒரு படக்காட்சி மாதிரியும் பொம்மலாட்டம் போலவும் இது நடைபெறக்கூடியது. இந்த இல்லாத காட்சிகளை பார்த்து அதுல உள்ள விஷயங்கள்ல மயக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாதே. அது உண்மை பொய்ன்னு சொல்லிட்டு அதுல விமர்சனம் பண்றேன் பேர் வழின்னு என்னத்தையாவது ஒன்னு சொல்லி நீ மாட்டிக்காதேன்னு சொல்றார். எதுல மாட்டிக்க கூடாதுன்னா, விவகாரங்கள்ல வெளியில உள்ள பிரச்சனைகள்ல பத்தியே இவர் பேசல. இங்க பேசுறது எல்லாமே தனிப்பட்ட மனசை பத்தி தான் பேசுறார். அப்ப இங்க என்ன எதுல போய் மாட்டிக்காதேன்னா, மனசுல போய் மாட்டிக்காதேன்னு சொல்றார். அப்போ இந்த காட்சிகள்ல மயக்கமும் அதை காண்பவனாட்டு தன்னை தனித்து பார்க்கின்ற, அதாவது நான் ஜீவனாக இருந்து கொண்டு அதை பார்க்கிறேங்கும் போது எப்படி ஆகும்? தன்னை ஜீவனாக பாவித்து கொண்டு தன்னை தனிப்பட்ட அடையாளங்களை பொருத்தி கொண்டு, இந்த அடையாளங்களை கொண்ட ஒருத்தனாக நான் அந்த விஷயங்களை பார்க்கிறேன், அந்த விஷயங்களை பத்தி ஆராய்ச்சி பண்றேன். இப்படிப்பட்ட பேத புத்தி உள்ள எல்லா நிகழ்ச்சிகளுமே சுத்த பொய்ங்கிறத நீ வந்து புரிஞ்சுக்கோ. எதுலையுமேயே திடமாட்டு இருக்கக்கூடிய அசைவற்ற அந்த பரஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அது மட்டுமேதான் உண்மை. அதுவே நீங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் நீ அதை உணர்ந்துகிண்டே இருக்கணும். உலக காட்சிகள் தெரிகிறதேன்னு சொல்லிட்டு அந்த காட்சிகளுக்கு பின்ன போயிடக்கூடாது. அவைகள் எல்லாமே மதிமயக்கும். ஆமா, அது வந்து சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, அதை வந்து ஒரு காட்சி பொருளாட்டு வேடிக்கை பார்க்க சொல்றது, அதனால நான் அதை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, இங்க நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான்ங்கிறது எந்த பாவத்துல பார்த்து கொண்டிருக்கிற? நீ பார்த்து கொண்டிருக்கிறது ஜீவபாவம், அதுக்குள்ள வந்துடுதுன்னு உண்டுமானால் உனக்கு அந்த பரஸ்வரூப அனுபவம் உனக்கு கிடைக்காது. அதனால நீ அதுல ஜீவபாவம் வராம பார்த்துக்கணும். அதனால நீ எப்பொழுதுமே பரஸ்வரூபத்திலவேயே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. அதுலவேயே இருந்து உன்னை நீ உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரார். அடுத்த பாடல்ல இன்னமும் தெளிவுபடுத்துறார். பெருமை மிகும் தீர்த்தம் என்ன, ஸ்தலம் என்ன, பிறங்கிடும் தெய்வம் என்ன, சேவை என்ன, மருவியிடும் தர்மம் என்ன, பாபம் என்ன, மற்றொன்னும் சொர்க்கம் என்ன, நரகம் என்ன, இருமை என்ன, ஒருமை என்ன, நானா என்ன, இது முதலாம் பேதம் எல்லாம் சுத்த பொய்யே, அருவமதாம் பரபிரம்மம் ஒன்றே உண்மை, சந்ததமும் அதுவே நின் நிஜஸ்வரூபம். எப்படி இந்த மனம் விவகாரங்களுக்கு உள்ள போகுங்கிறத சொல்றார். முந்தின பாட்டுல எப்படி சொல்றார்னா, துளி கூட வெளி உலக விஷயங்கள்ல வேடிக்கை பார்க்கறேன்னு சொல்லிட்டு துளி ஜீவபாவம் வந்துடுத்துன்னு உண்டுமானால் பரஸ்வரூப அனுபவம் கிடைக்காதுன்னு சொல்றார். இப்ப இதுல அந்த ஜீவபாவம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னென்ன செய்யுங்கிறத சொல்லி அதனால நீ அதுக்குள்ள போய் மாட்டிக்காத, எப்போதுமே பரஸ்வரூப தியானத்திலவேயே இருன்னு சொல்றார். நாம ஏதேதோ பாவங்களை எல்லாம் செய்துட்டோம்னு சொல்லி இந்த மனசு நினைக்கிறது. இப்ப நான் நிறைய பாவங்களை செய்து விட்டேன், அதனால நான் அதை நிவர்த்தி பண்ணுவதற்காக கங்கை, யமுனை, சரஸ்வதி, பிரம்மபுத்திரா, காவேரிங்கிற மாதிரி தீர்த்தாடனம் போய் அந்த புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாத்திலையும் நான் போய் நீராட போகிறேன்னு சொல்லிட்டு புறப்படுறோம். அதனுடைய கரையில அமர்ந்திருக்கக்கூடிய கோவில்களை எல்லாம் நாம என்ன பண்றோம், புண்ணிய க்ஷேத்திரங்கள்னு சொல்லி அந்த புண்ணியம் தரக்கூடிய அந்த க்ஷேத்திரங்களாக நம்பி நாம அதை வழிபாடு பண்றோம். நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை நாம உணரல. ஆனால் நாம எப்படி பாவனை பண்ணிக்கிறோம், அந்த இடத்துல அந்த கரையில அந்த கோவில்கள்ல தான் தேவ தெய்வங்கள் குடியிருக்கிறதுன்னும், அவைகளை நாம போய் வணங்கினால் நமக்கு புண்ணிய பலன் கிடைக்கும்னும், அந்த தேவ தெய்வதைகள் என்ன பண்ணுகிறது, சொர்க்காதிபத்தியமாகிய லோகாந்திர பிராப்தி பெறலாம்ங்கிறதையும் நம்ம இப்படிலாம் தானே நம்புறோம். அப்போ நாம நம்பிக்கை எப்படி வந்துடும்னா, இது எல்லாமே எப்படி போறதுன்னா ஒரு நிமிஷத்துல போயிடுறது மனம். இப்போ சொர்க்காதிபதிய லோகாந்திர பிராரப்தம் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கறது. இப்ப இப்படிப்பட்ட விஷயங்களோடு இருக்கக்கூடிய அந்த தேவ தேவதைகளை வழிபடாம வந்துட்டோம்னு உண்டுமானால் பாவம் செய்யதாட்டு நம்ம நினைக்கிறோம். அந்த பாபத்தினால நமக்கு நரகம் வந்துடும்னு நினைக்கிறோம். இப்படி நானா விதமாக நாமாகவேயே எழுதி வைத்த வேத சாஸ்திர புராண இதிகாச மந்திரம் எல்லாம் சொல்றது இல்லையா, இது எல்லாம் சுத்த பொய்ன்னு புட்டு புரிஞ்சுக்கோ. நாம ரூபம் இல்லாததாகவும் சுத்த பரஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் எனக்குள்ளவையே இருக்கு. அது என்னுடைய ஆத்மஸ்வரூபம், அதுவேதான் உண்மை, அதுவேதான் இருக்கு. அப்போ நான் எப்படி இருக்கணும், எந்த வினாடியும் அதுவே நான், நானே அதுங்க கூடிய என்னுடைய நிஜஸ்வரூபத்திலவையே தான் நான் நிலைச்சிருக்கணும். அதனால அவர் என்ன சொல்றார், எல்லோருமே அதுவே நான், நாமே அதுங்க கூடிய ஒவ்வொருத்தரும் உங்களுடைய நிஜஸ்வரூபத்தில் நிலைத்து நில்லுங்கள்னு சொல்றார். ஒரு நிமிஷம் கீழே வழிகெடுத்துன்னு உண்டுமானால் இந்த மனம் இத்தனை விஷயங்களையும் கட்டி காத்துன்னு போயிட்டே இருக்கும். அதனால அந்த விஷயங்களுக்கு உள்ள போகாதபடிக்கு நீங்கள் மனசுல எப்பொழுதுமே அந்த பரபாவனையோடவேயே இருக்கணும்னு சொல்ற. பரபாவனை இருக்க இருக்க ஆட்டோமேட்டிக்கலாகவேயே என்ன பண்ணும், புற விஷயங்கள்ல உள்ள நாட்டம் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்குன்னு உண்டான ஒரு சுய தர்மம் இருக்கு, அந்த தர்மத்திலே நம்மளுடைய ஸ்ரத்தையினுடைய தீவிரத்தை பொறுத்து அது உலக விவகாரங்களில் உள்ள நாட்டத்தை அதுவே குறைக்கும்னு முன்னாடியே சொல்லி இருக்கிறார். அதனால அந்த விஷயங்களை பத்தியே சிந்தனையே பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்றார். அடுத்தது இன்னமும் அத பேசுறார். சாந்தி முதல் சாதனமும் மனதின் தர்மம், சாதிக்கும் சிரவணமும் மனதின் தர்மம், ஆந்தரமா மனமுமே மனதின் தர்மம், அங்குற்ற தியானமுமே மனதின் தர்மம், ஏந்தியிடும் மனதுருவே இலாமையிலா இதன் தர்மம் என்னும் இவைகள் இருப்பதெங்கே? சாந்தமதாம் பரபிரம்மம் ஒன்றே உண்மை, சந்ததமும் அதுவே நின் நிஜஸ்வரூபம். உலகம் பூரா குற்ற செயல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த குற்றங்களுக்கான தண்டனைகள் எல்லாம் அங்கெங்கே கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ குற்றங்களுக்கு பரிகாரம் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப பரிகாரங்கள் பண்ணுவதற்கு ஒரு ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப அந்த காரியம் என்ன அப்படின்னு அந்த விஷயங்களுக்காக வேண்டி தேடுறது. அப்புறமா நான் இந்த மாதிரியான குற்ற செயல்களை எல்லாமே நான் புரிந்து கொண்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை பத்தியே நினைக்கிறது. அப்புறமா நினைக்கிறதே கொஞ்சம் ப்ரொலாங் ஆகி போயிடுதுன்னா அதுவே தியானம்னு ஆயிடுறது இல்லையா? ஆக இப்படி எல்லாம் செய்யறதுனால ஆத்மசாந்தியை பெறலாம்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்னதுன்னா அது மனோமயக்கம்தான். இப்படி எல்லாம் பண்ணலாம். முதல்ல நாம நிறைய தவறுகள் பண்ணி இருக்கிறோம், அந்த தவறுகளுக்கு உண்டான பரிகாரங்களை நான் செய்ய வேண்டும். இந்த மாதிரி எல்லாம் மனசு அந்தந்த விஷயங்களுக்குள்ள போய் சிந்தனை பண்ணி இதுல இருந்து நான் தெளிவு பெற்று விட்டால் நான் ஆத்ம ஞானம் பெறலாம் அப்படின்னு இதுவேதான் கற்பனை பண்ணிக்கிறது. ஏன்னா இந்த எல்லாத்தையுமே இந்த மனசுங்கிறது வாஸ்தவத்துக்கு இல்லை அங்க. அப்போ இங்க மனசுக்கு விஷயத்தை யாரு கொடுக்கறா? நான் தான் இங்க கொடுக்கறேன். அப்போ இல்லாத மனசாலவையே இந்த காரியங்களை எல்லாத்தையுமே செய்ய நினைக்கிறேன்னு உண்டுமானால் அப்ப அந்த காரியங்கள் மட்டும் எப்படி உண்மையாட்டு இருக்க முடியும்? அப்ப அதுவும் போய் தானே இங்க கூடிய நிச்சய புத்திக்கு நீ தான் வரணும். இவை எல்லாத்துக்கும் கர்த்தாவாக இருக்கக்கூடிய மனமே அங்க இல்ல. மனமே இல்லாத தன்மையினாலே அங்கே எதை வைத்து செயல் புரிவது? அங்கே செயல் புரிபவன் யார்? அந்த செயலை செய்வதனால பலன்தான் என்ன கிடைக்கிறது? அப்போ இங்க ஒண்ணுமே இல்லைங்கும் போது அப்ப சாதிப்பவனோ அல்லது சாதனைகளோ அங்க ஒண்ணுத்துக்குமே இல்லாம போயிடுச்சு. அதனால நீ என்ன பண்ற? நீ அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே தள்ளி வச்சுடு. இன்ஸ்டண்டா நான் உனக்கு வந்து சொல்றேன் மாதிரி சொல்லி கொடுக்கிறார். இப்போ காஃபி குடிக்கணும்னா டிகாஷன் போட்டு அதை ஃபில்டர் பண்ணி எல்லாமே வைக்கிறோம் இல்லையா, ஃபில்டர் பண்ணி குடிக்கிறது. ஆனா இப்போ என்ன வந்துடுது? இன்ஸ்டண்டா வந்துடுது. டிகாஷன் போட்டு நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டாம். அந்த மாதிரி இவர் என்ன சொல்றாருனா, இதெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறமா நான் இங்க வரேன்னு உண்டுமானாக்க பிறவி போயிடும். நீ அதுல போயிட்டு நீங்க வரலான்னு நினைக்கும் போது உன்னுடைய மனசே உன்னை ஏமாத்தி அந்த விஷயங்கள்லவையே சிக்க வச்சிடும். அதனால நீ அதுக்கே போகாத, அதை அப்படியே ஒதுக்கி விட்டுரு. அது இது எப்படி எப்படி இருக்கோ இருக்கிறபடியே நீ அதை ஒதுக்கி விட்டுரு. ஒதுக்கி விட்டுட்டு நீ என்ன பண்ணணும்னா, அதி தீவிரமா உன்னுடைய மனசுல நீ என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே தள்ளிவிட்டு சத்தியஸ்வரூபமாக சாந்திமயமாட்டு இருக்கக்கூடிய சுகஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சுய பிரகாசியாட்டு இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம். அதுவே நான், நானே அதுவாக இருக்கிறேங்கிறத மட்டுமே எப்பொழுதுமே உன்னுடைய யதார்த்த சுரூபத்துல நீ கொண்டு வந்து நீ அதுல வையே உன்னுடைய யதார்த்தம் எதுவோ அதுல வையே நீ நிலைச்சு நின்றுடு. ஏன்னா அது மட்டுமே தான் உண்மை, அதுவேதான் உன்னுடைய யதார்த்த சுரூபம். ஆனால் நீ அதை தெரிஞ்சுக்காததுனால இதுதான் என்னுடைய யதார்த்தம்னு சொல்லிட்டு நாம நிறைய விஷயங்களை பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறோம். அதனால அந்தந்த விஷயங்களை அப்படி அப்படியே விட்டுவிடு. அதை பத்தியே நீ எந்த விதமான ஆராய்ச்சியும் பண்ண வேண்டாம். நீ உன்னுடைய மனசுல எப்பொழுதுமே அந்த பிரம்மம் மட்டுமே உண்மை, அதுவே நான்ங்கிறதவையே திரும்ப 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 நீ அதை வந்து சொல்லிண்டே இருக்க இருக்க அதுவே உன்னை உன்னுடைய யதார்த்த சுரூபத்துல கொண்டு போய் விட்டுடும், அதனால நீ அதையே கெட்டியா பிடிச்சுக்கோன்னு சொல்லி காட்டி கொடுக்கிறார். அடுத்த பாடலை பார்க்கலாம். மிக மிகவும் சப்தத்தை விரும்பி சொல்லல் மிக வாக்கின் துக்கத்திற்கு ஏதுவாகும். புகழ் பலவாம் சப்தத்தை விரும்பி கேட்டல் பொருந்தும் மனோமயக்கத்திற்கு ஏதுவாகும். வெகுவிதமாம் அர்த்தத்தை விசாரம் செய்தல் விவித மனோ துக்கத்திற்கு ஏதுவாகும். தகுமகனே ஆதலினால் அனைத்தும் தள்ளி தற்பிரம்மம் தாம் எனவே நிதி தியாசிப்பாய். காரண காரியங்கள் எதையுமேயே நீ உத்தேசிச்சு நீ எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த காரணமோ காரியமோ இது எல்லாத்தையும் நீ வந்து தள்ளி வச்சுடு. அதை பத்தி உள்ள விஷயங்கள்ல நீ எந்த விதமான ஆராய்ச்சியும் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். உறுதியாட்டு அந்த தூய பரபிரம்மே நான்கு கூடிய நிலையிலவையே நீ நிக்கணும்னு சொல்லி இன்னும் ஆழமா வலியுறுத்துறார். நாம எல்லாருமே சாதனையாளர்களாகவேயே இருக்கிறோம். நாம சாதனையாளர்களாக இருக்கிறதுனால நாம இன்னும் செய்ய வேண்டியது என்னதுன்னா, நாவடக்கத்தை நாம முதல்ல கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்ற இந்த திருவடி தொழில் சுவாமிகள் இந்த ஆரம்பத்திலவேயே இந்த நாவடக்கத்தை பத்தி அவர் வந்து பெருமையா பேசுறார். ஏன்னா இங்கே அடக்கத்துக்கு அவ்வளவு தூரத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். ஏன்னா எப்போ அந்த சப்தமும் அடங்குங்கிறதுக்கு அவர் ஆரம்பத்திலவே சொல்லிட்டார். ஏன்னா எந்த விதமான பேதமும் பார்க்காமல் பேதங்களே பார்க்காமல் காட்சிகளை பார்ப்பது, பார்வையிலே அன்பும் கருணையும் ததும்பி நிற்கிறது, ஓசைகளை விகாரமாக கேட்கறது இல்லை. அப்ப என்னதுன்னா சப்தம் சப்தம் மாத்திரமாகவே அந்த நிலையிலவே நிக்கிறது, சப்தம் அதுக்கு மேல ஆராய்ச்சி பண்ணி போகல. இப்படி எந்த விஷயங்களையுமே விபரீதப்படுத்தாமல் சாந்தமாகவும் அமைதியாகவும் கேட்க கேட்க நாம இப்படியே பழகிக்கிட்டே வரும் பொழுது நாக்கு வாய் தானாகவே அடங்குங்கிறத ஆரம்பத்திலவே சொல்லிட்டார். எப்போ இந்த நாவு அடங்குறதோ, அதாவது பேச்சு அடங்குறதோ, இந்த பேச்சு அடங்கும் பொழுது எண்ணம் தானாகவேயே அடங்கும், இந்த எண்ணம் அடங்கும் பொழுது மனம் தானாகவேயே அடங்கும், மனம் அடங்கி அழியும் பொழுது ஆத்மசுகம் தானாகவேயே கிட்டும்னு ஆரம்பத்திலவே சொல்றார். அப்ப இதுல நாவடக்கம்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதம் என்ன சொல்றதுன்னா, சங்கல்பமே உலகமாட்டு இருக்கு, அதனால சங்கல்ப ரகிதமே மோட்சம். சங்கல்பமயமாட்டு இந்த உலகம் இருக்குன்னா, எண்ணங்கள் தான் இந்த உலகமாட்டு இருக்கு, இந்த எண்ணங்கள்ல இருந்து விடுபடுவதுதான் மோட்சம்னு சொல்றது சாஸ்திரம். அப்ப நாம ரொம்ப ஜாக்கிரதையாட்டு இருக்கணும்னு சொல்றார். எப்படி சொல்றார், நமக்கு தோணினது எல்லாம் பேசிடக்கூடாது. எண்ணமானது எப்படி இருக்குன்னா, பார்க்கறதிலும் கேட்கறதிலையும் லயித்து விதவிதமான வினோதமான மன நுகர்ச்சிக்கு தகுந்தபடி அது சப்தார்த்தமாக இந்த வாய் என்ன பண்ணிடும், அதை பெருமை பேசுறேன்னு பெருமை பேசும், அல்லது விமர்சிக்கிறேன் பேர் வழியில அது விமர்சிச்சிடும். அப்போ இந்த மாதிரி சொல்றத சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, புலம்புறதுன்னு சொல்றது. இந்த புலம்பல் தான் பிறவிக்கு வித்தாகிய புண்ணிய பாப கர்மாக்களை சேகரித்துக் கொள்கிறது. அதனால கண்டதையும் கேட்டதையும் உண்மைன்னு நம்பி எதுவும் பேசிடக்கூடாது. இரண்டொரு நிமிடம் அடங்கி இருந்து நிதானித்து நல்ல விஷயங்களை உள்வாங்கி ஆராய்ந்து அதற்கு பின்னாதான் நாம பேசணும். அப்ப இன்னொருத்தர் பேசுறாருன்னு உண்டுமானால், அந்த இன்னொருத்தர் பேசுறாருங்கிறது எனக்கு தெரியறதுங்கும் போதே நான் சாந்தமாக சமாதானமாட்டு பொறுமையோட இருக்கணும். அப்ப நமக்கு மனசு என்ன பண்ணும்னா, அவர் பேச ஆரம்பிக்கும் போதே என்ன ஆகும், இதுதான் எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடுவோம். அப்ப இது வந்து மனதினுடைய இயல்பு என்னன்னா, அந்த உண்மையை நாமே சொல்லி விடுவோமே அப்படின்ற மாதிரி மனம் இருந்து துடி துடின்னு துடிச்சுட்டு இருக்கோம். அந்த நிமிடம் சப்தார்த்தத்துல உன்னுடைய மனம் அசைந்து கொண்டு இருக்கிறதுனால நீ சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அங்கே விபரீதத்தை தான் உண்டு பண்ணுமே அல்லாது நிலையான ஒரு சுகத்தை கொடுக்காது. அப்போ என்ன பண்ணணும், பொறுமையோடு நான் அங்கே அடங்கி இருந்தால் எதிரில் பேசக்கூடியவர்களுக்கு அந்த உண்மை தானாகவேயே புரியும். அல்லது உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மசக்தி இருக்கு இல்லையா, அது உன்னை அறியாமலவேயே அடங்கி சில வார்த்தைகளை தாமாகவேயே அதுவே கொடுக்கும். அந்த ஆத்மசக்தி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும், நான் ஹிதமாட்டு இருக்கும், உண்மையானதாக இருக்கும், சந்தேக விபரீத துக்கங்களை கொடுக்காமல் அந்த வாக்குகள் அமையும். ஏன், நம்மளுடைய வாக்கே ஜெகஜீவ ஈஸ்வராதிகளாக இருக்கிறதால எண்ணமும் சொல்லும் ஸ்ரீ பகவத் சப்தார்த்தமாகவேயே இருக்கணும். அதாவது ஆத்மாவினுடைய ஆத்மசக்தி இருக்கு இல்லையா, அதுவேதான் வாக்கு சக்தியாக வெளிப்படணுமே தவிர என்னுடைய மனசுல நான் யோசிச்சுட்டு இருக்கிறது அங்க வரப்படாதுங்கிறதுக்காகத்தான் இதை சொல்றார். இப்படி பண்றதுதான் முழுமையான சரணாகதி. அதனால ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும்னா, அடங்கி இருக்க பழகணும்னு சொல்றார், பொறுமை காத்து இருக்கணும்னு சொல்றார். பிறர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை விரும்பி திரும்ப திரும்ப கேட்டால் அந்த விஷயங்கள்லவையே மனோமயக்கம் உண்டாகி அந்த உண்மை தாத்பரியம் அது எதுவுமே புரியாமலேயே போயிடும். அதனால நீ என்ன பண்ணணும்னா, ஞான பாடங்கள் ஆன்மவியல் பாடங்களை நீ ஏற்கனவேயே விரும்பி கேட்டு அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது அதை ஒத்து அதை பொறுத்து அதனோடு ஒத்து போகக்கூடிய உன்னுடைய சாதனையை திருப்பி உன்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் அல்லது நட்பு வட்டாரங்களில் பேசும் பொழுதும் அவற்றை கேட்கும் பொழுதும் அதே விஷயங்களோடவேயே நீ இருந்து அந்த ஸ்மரணையோடவேயே இருந்தால் உன்னால சப்தத்தை கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது. அங்கே மனம் மகத்தான அறிவாக மாறியிருக்கும். அனுபவம் ஆன தன்மையினால பிற வாசகங்களை நம்மால விரும்பி கேட்கவே முடியாது. அப்போ மனம் மயக்கத்தை அடைந்து சிதறி போகாது, எண்ணங்கள்ல சிதறி போகாது. அப்ப என்னாகும், இந்த ஆன்மவியல் பாடங்கள்ல சொல்லி கொடுத்திருக்க கூடிய அவர் சொல்லி கொடுத்த அந்த ஒரு அர்த்தத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த விஷயங்கள்ல சந்தேகங்களே கொள்ளாமல் அந்த விஷயங்களினுடைய உண்மை தன்மையையே ஆராய்ந்து கொண்டு இருக்கணும். அந்த உண்மை தன்மையையே ஆராய்ந்து கொண்டு இருக்கும் பொழுது என்னாகும்னா, பிறர் பேசக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு பொறுமை தானாகவே வந்துடும். ஒருத்தர் பேசுறாருன்னா நான் அமைதியோடவே அவர் பேசுறத முழுக்க கேட்கணும், கேட்போம். அதுல பேதங்களை நாம வச்சிருக்க மாட்டோம். அப்போ அந்த மனம் வந்து என்ன செய்யறதுன்னா, கற்பனைக்கு தகுத்தபடி இது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ உங்க கூடிய கருத்துக்களை எல்லாம் அந்த இடத்துல விட்டுடும். ஏன், இதனாலன்னா அந்த சாஸ்திர விஷயங்களவையே மனனம் பண்ணி மனனம் பண்ணி அந்த விஷயங்களவையே சார்ந்தே இருந்து நாம பேசுறது எல்லாமே அந்த விஷயங்களாகவேயே இருக்கிறதுனால வாக்கு தானாகவேயே அடங்கி தெளிந்த புத்தியோடவையே நம்மளை இருக்க வைக்கும். இந்த தெளிந்த புத்தியோடவையே இருக்கிறதுனால இந்த ஞானத்துக்கு அடையிறது மனம் அடங்கிறது ஈஸியாட்டு போயிடும். அதனால அது ஆத்ம பாவனைக்கு திருப்புறது ரொம்பவே ஈஸியாட்டு போயிடும்னு சொல்றார். ஆனா இந்த ஆன்மவியல் பாடங்களை கற்றுக்கொண்டு அந்த உபதேச வார்த்தைகள்ல மேல ஒரு சந்தேகத்தை வலுத்து வைத்துக்கொண்டு நான் இதற்கு முன்னாடி படித்தது இப்படி இருந்தது, இப்பொழுது இவர் சொல்லுவது இப்படி இருக்கிறது, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதனால இவர் இப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ, இந்த விஷயங்கள் எப்படி இவர் சொல்றத நாம் எப்படி ஏத்துக்க முடியும், ஏத்துக்க முடியாததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வாக்குகள் மேல எல்லாமே நாம கற்பனை பண்ணிக்கிண்டே இருந்தால் மனமும் அங்கே கலக்கமுற்றுதான் காணப்படும், தெளிவு வராது. அப்ப என்னாகி போயிடும், திரும்ப திரும்ப எத்தனை தடவை அந்த ஆன்மவியல் பாடங்களை கேட்டுக்கொண்டே இருந்தாலும் அத்தனை தடவும் சந்தேகங்கள் அடிக்கடி தோன்றிக் கொண்டே இருக்கும், சந்தேகங்கள் வலுப்பெற்று இருக்கும். அதோட மட்டும் இருக்காது, நாம இதே உணர்வோடவையே வெளி விவகாரங்கள்ல ஈடுபடுறதுனால அது என்ன பண்ணும், விதவிதமான துன்பங்களை கொண்டு வந்து சேர்த்துடும், அர்த்தம் எல்லாம் அனர்த்தமாகி போயிடும், திடஞானம் வரவே வராது. அதனால ஒவ்வொரு தரம் செய்ய வேண்டியது என்னது தெரியுமா, இந்த கற்பனா சக்திகளை எல்லாத்தையும் விட்டுடுங்க. மனசுல நிறைய கற்பனைகளை வச்சுட்டு இருக்கையிலே அந்த கற்பனைகள் எல்லாத்தையும் விட்டுண்டு ஒரு எம்டி பாத்திரமாட்டு குருநாதர் சொல்லக்கூடிய உபதேசங்களை உள்ள வாங்கி அந்த உபதேசங்கள்னால அந்த பாத்திரத்தை நிரப்பணும். அப்ப அந்த விஷயங்களையே திரும்ப 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 மனனம் செய்து ஆழ்ந்து தியானம் பண்ண என்னாகும்னா, மேலே சொல்லக்கூடிய எல்லாத்துல இருந்தும் உன்னுடைய மனதை நீ விலக்கி அந்த ஆத்ம பாவனையில ஸ்திரப்படுத்தி நிற்க முடியும். அனைத்து காரண காரியங்கள் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுற முடியும். அதுவே நானே அதுங்க கூடிய அந்த ஆத்ம பாவனையிலவையே பரபாவனையிலவையே உறுதியாக நிற்க நீதான் பழகி கொள்ள வேண்டும். அப்ப இதுல சொல்லக்கூடியது என்னதுன்னா, நிதித்தியாசனத்தை சொல்றார். நிதித்தியாசனம்னா என்னதுன்னா, கற்பனைகள்னால நமக்குள்ள நிறைய விஷயங்களை நாம ஏத்தி வச்சுருக்க கூடிய விஷயங்கள்ல ஆராய்ச்சி பண்றதை விடுறது, அதனுடைய காரண காரியங்களை பத்தி சிந்தனை பண்ணி உன்னுடைய டைமை நீ வேஸ்ட் பண்ணாதேன்னு சொல்லிட்டார். அப்ப அதையே திரும்ப திரும்ப சிந்தனை பண்றதுனால என்ன ஆக போறது, ஒன்னும் நல்லது கிடைக்க போறது இல்ல. அப்ப நீ ஏன் அதையே சிந்தனை பண்ற, அதனால நீ கேட்ட அந்த ஆன்மவியல் பாடங்களை ஆத்மஞான பாடங்களவையே திரும்ப திரும்ப மனனம் பண்ணிண்டே இரு. அதுல பண்ண பண்ண ஆத்மஞானம் திடமாட்டு உனக்குள்ளவையே தானாகவேயே சித்திக்கும், நீயும் உன்னுடைய யதார்த்த சுரூபத்திலவையே நிற்க முடியும்னு திரும்பவும் அந்த விஷயத்த அனுகிரகம் பண்றார். அடுத்த பாடல்ல இன்னமும் தெளிவுபடுத்துறார். ஆதலினால் தானியத்தை அடைந்த பின்னர் அங்குள்ள பதர்களை எரிதல் போலே, ஏதமர உணர்பொருளை உணர்ந்த பின்னர் இங்குற்ற நூலை எல்லாம் எரிதல் வேண்டும். வாதகமாம் நூலை எல்லாம் எரிந்த பின்னர் வருந்தியுமே ஆதரவாய் இடைவிடாமல் போதமுற சாதகமாம் நிதித்தியாசத்தை பூரியுடனே பூரணமாய் பழகல் வேண்டும். உரல்ல தானியங்களை எல்லாத்தையுமே கொட்டி அதை இடிச்சு அதில் உள்ள கசடுகள் எல்லாம் நீங்கினதுக்கு அப்புறமா முரத்தினால புடைச்சு எடுக்கும் பொழுது நல்ல சுத்தமான அந்த தானிய மணிகளை மட்டும் தனியாட்டு எடுத்து வச்சுண்டு அந்த பதர்களை எல்லாம் வீசிடுறோம் இல்லையா, அதே மாதிரி உண்மை பொருளை உணரும் நிலையில உணர்ந்து அதுவாகவேயே ஆனதுக்கு திடமாட்டு நான் அதுவாகவேயே ஆகிவிட்டேன் கூடிய திடஞானம் ஏற்படுகிற வரை மற்ற சாஸ்திரங்களினுடைய அவசியம் நமக்கு தேவைப்படுகிறது. இது நமக்கு உள்ள திடமாகிடுத்துன்னு உண்டுமானால் மற்ற எந்த நூல்களையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க மற்ற எந்த நூல்களையும் படிக்க கூடாதுன்னு அவர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம நிறைய விஷயங்களை படிச்சுட்டு இருப்போம். அத்வைத ஞானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா துவைத புஸ்தகங்களை நம்ம படிக்கும் பொழுது மனம் என்ன பண்ணும்னா, ஆட்டோமேட்டிக்கலாவே துவைத பாவனைக்குள்ள போயிடும். நமக்கு வேறாக இறைவன் இருக்கிறான், நம்ம இறைவனை வணங்கணும், அந்த இறைவனே நானாகவேயே இருக்கிறேன் இருந்தாலும் நாம இந்த தெய்வத்தை நாம வணங்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்னத்தையாவது பண்ணிட்டு இருப்போம். அப்ப அதனால இந்த ஞானம் வருது வரைக்கும் நமக்கு இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே நமக்கு ஒரு உயர்நிலைக்கு வர்றதுக்கு உதவுறது. அதுக்கப்புறமா வேற எந்த நூல்களையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி படித்தால் என்ன ஆகும்னா, சபலம் வருகிறது, சலனம் வருகிறது, சந்தேகம்ங்கிற மாதிரியான குற்ற உணர்வுகள் எல்லாம் அந்த புஸ்தகங்களோ அல்லது அந்த நூல்கள் மூலமாக அல்லது அந்த விஷயங்கள் மூலமாட்டு நமக்கு அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால ஜாக்கிரதையா என்ன பண்ணணும், அவைகளை எல்லாம் தூர தள்ளி விட்டு இடைவிடாமல் அந்த ஆத்ம சாதனை ஆகிய அதுவே நான் நானே அதுங்க கூடிய பரபாவனையிலவையே திடமாட்டு இருந்து அதையே அனுசந்தானம் பண்ணி பழகி பழகி அதுவாகவேயே ஆகணும். அதுக்காகத்தான் நீ முயற்சிக்கணுமே தவிர வேற திரும்பவும் நான் அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன்னு சொல்லிட்டு சாஸ்திரங்களை பிடிச்சுக்கிண்டு நான் திரும்பவும் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுனால அங்க ஏற்கனவே எதை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாக ஆகுமோ அதையே நான் அறிந்து கொண்ட பின்னர் எனக்கு இனி இந்த சாஸ்திரங்களை நான் படித்து கொள்ள வேண்டும், இதுல நான் பாண்டித்யம் பெற வேண்டும், இது இந்த சாஸ்திரம் உயர்ந்ததாட்டு இருக்கு, இதுல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குங்க கூடிய பேத புத்திகள் எல்லாம் தானாகவே வந்துடும்ங்கிறதுனால நீ எதெல்லாத்தையும் விட்டுடுங்கிற, இது எதுவுமே தேவையே இல்லை, உன்னுடைய மனச நீ துளி கூட உலக விஷயங்களுக்கு இடம் கொடுக்காமல் எப்போதுமே பரபாவனையிலவையே இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கே தான் பேசிட்டு இருக்கார். இனி வரக்கூடிய பாடல்களை நாம அடுத்து வரக்கூடிய பதிவுகள்ல பார்க்கலாம். ஹரி ஓம், நன்றி.